தென்றல் பிப்ரவரி 2012 இதழில் நேர்காணல் பகுதியில் அருண் அழகப்பன் அவர்களுடன் ஆங்கில உரையாடல் சி கே வெங்கட்ராமன் காந்தி சுந்தர் அவர்கள் தமிழ் வடிவம் மதுரபாரதி அவர்கள் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அருண் அழகப்பன் ஒரு மாறுபட்ட கல்வியாளர். அமெரிக்காவில் பல இந்து ஆலயங்கள் உருவாக காரணமாக இருந்த அழகப்பா அழகப்பன் அவர்களின் மகன். கல்லூரியில் சேருவதற்கு முக்கியமானவையாக அமையும் தகுதர தேர்வுகளில் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்டிங் மாணவர்களுக்கு பயிற்சி தரும் மையங்களை நடத்தி வருகிறார். அட்வான்டேஜ் டெஸ்டிங் என்னும் இந்த நிறுவனம் www.advantagetesting.com சமீபத்தில் தனது 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடியது. அமெரிக்காவில் மட்டும் இதற்கு 16 கிளைகள் உள்ளன. இது தவிர பிரான்சின் பாரிஸ் மாநகரில் ஒரு கிளை உள்ளது. சாட், ஏசிடி, எல்சாட், எஸ்சாட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பது, கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களில் டியூஷன் அளிப்பது, போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது என்று பல தரப்பட்ட பயிற்சிகளை இந்நிறுவனம் வழங்கி வருகிறது. தென்றலுக்காக திரு அருண் அவர்களோடு உரையாடியதிலிருந்து. ஹார்வர்ட், பிரின்ஸ்டன் என்று ஐவி லீக் கல்லூரிகளில் படித்த நீங்கள் அட்வான்டேஜ் டெஸ்டிங் advantagetesting.com என்ற தனிநபர் கற்பிக்கும் ஒன் ஆன் ஒன் கோச்சிங் நிறுவனத்தை தொடங்கியது எப்படி? அப்போது நான் யுனைடெட் நேஷன்ஸ் பன்னாட்டு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு கணிதத்தில் மிகுந்த ஆர்வம். கணிதத்துறை தலைவர் ஒரு நாள் என்னிடம் ஒரு கிரேக்க பெண்ணுக்கு கணிதம் சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். முன் அனுபவம் இல்லாவிட்டாலும் நான் சொல்லிக் கொடுக்க ஒப்புக்கொண்டேன். அந்த பெண்ணுக்கு கணிதம் என்றால் கசப்பு, எனக்கு கணக்கு வராது என்று தீர்மானமாக சொன்னார். நான் சொல்லிக் கொடுக்க தொடங்கினேன். முதல் நாள் 2 மணி நேரத்துக்கு பிறகு அவர் முகத்தில் மகிழ்ச்சியை என்னால் பார்க்க முடிந்தது. அவருக்கு கணிதத்தில் ஏற்பட்ட ஆர்வம் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. 17 வயது சிறுவனான எனக்கு கற்பிப்பது இயல்பான மிக விருப்பமான விஷயம் என்பது புரிந்தது. அன்று நிலத்தடி கார் பார்க்கிங் பகுதிக்கு சென்று சந்தோஷத்தில் உரத்து கூவினேன். இன்று எனக்கு 52 வயது ஆகிறது. நான் சில காலம் வழக்கறிஞராக பணியாற்றியது உண்டு. ஆனால் டியூட்டரிங்கில் கிடைக்கும் இன்பத்தை வேறு எதிலும் நான் தொழில் ரீதியாக பெறவில்லை. உணர்வோடு ஒன்றிய செயலாக அதை உணர்கிறேன். கல்லூரி நாட்களில் பிரின்ஸ்டனில் நான் ரெசிடென்ட் அட்வைசர். அப்போதும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து கேளிக்கையாக பொழுதுபோக்கவில்லை. வெவ்வேறு பாடங்களில் அவர்களை கோச் செய்தேன், இலவசமாகத்தான். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது. பிரின்ஸ்டனில் பட்டம் வாங்கிய பின் ஒரு வருடம் நான் நியூயார்க்கின் 5 நகராட்சி பிரிவுகளிலும் பலருக்கு கோச்சிங் செய்தேன். என்னுடைய ஓட்டி டாஜ் ஆஸ்பன் காரில் நாள் முழுவதும் போய் சொல்லிக் கொடுத்ததில் எனக்கு புரிந்த விஷயம் என்னவென்றால், இதுதான் எனக்கு மிக மிக பிடித்த தொழில் என்பதுதான். பிறகு ஹார்வர்டில் சட்டம் படிக்க போன போதும் கூட அதன் கணிதத்துறையில் உதவியாளனாக டீச்சிங் ஃபெலோ இருந்தேன். அந்த கல்லூரியின் டீன் எனக்கு மிகச் சிறப்பாக கற்பித்ததற்காக ஒரு விருது கொடுத்தார். அப்போது பாடம் சொல்லிக் கொடுப்பதையே தொழிலாக நான் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. நான் மிக உயர்வாக நினைக்கும் ஒரு கல்லூரி எனக்கு அந்த கௌரவத்தை தந்த அந்த கணம் எனக்கு மிக முக்கியமானது. சட்டத்துறையில் என்ன செய்தீர்கள்? ஹார்வர்டில் சட்டம் படித்த பின்னால் ஒரு வருடத்துக்கு சற்று அதிகமாக ஒரு நீதிபதியிடமும் சில மாதங்கள் ஒரு வால்ஸ்ட்ரீட் சட்ட நிறுவனத்திலும் வேலை செய்தேன். அப்போது கூட வார இறுதி நாட்களில் போய் ஜாலியாக பாடம் சொல்லிக் கொடுப்பேன். இப்படி ரசிக்க ஒரு தொழில், சம்பாதிக்க ஒரு தொழில் என்று செய்வது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாகப்பட்டது. இப்போது உங்கள் முதல் கேள்விக்கு விடை சொல்கிறேன். ஃபிரெட்ரிக் நீட்சே கூறினார், ஒரு குழந்தை விளையாடும் போது காட்டும் தீவிரத்தை மீண்டும் அடைவதுதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை லட்சியம் என்று. நான் கற்பிப்பதில் அந்த ஜாலியான தீவிரத்தை உணர்கிறேன். அதனால் தான் பிரின்ஸ்டனிலும் ஹார்வர்டிலும் படித்துவிட்டு அட்வான்டேஜ் டெஸ்டிங்கை தொடங்கினேன். இத்தனை பெரிய வெற்றியை உங்கள் நிறுவனம் பெற நீங்கள் வகுத்த திட்டம் என்ன? எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. மாணவர்கள் பெருமளவில் தேடி வந்தார்கள். மேலும் அதிக டியூட்டர்களை வேலைக்கு எடுத்துக்கொண்டோம். ஆக இத்தனை நகரங்களில் மையங்கள் திறக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு எதுவும் செய்யவில்லை. எங்கள் ஆசிரியர்கள் நன்றாக கற்றுக் கொடுக்கும் விஷயம் மற்றவர்கள் காதுகளை எட்டி, அதனால் அங்கங்கே நாங்கள் வளர்ச்சி அடைந்தோம். மிகச் சிறந்தவர்களை மட்டுமே நாங்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கிறோம். கடின உழைப்புக்கும் மிக தீவிர ஆய்வுக்கும் நாங்கள் சளைப்பதில்லை. எந்த பரீட்சைகளுக்கு நாங்கள் மாணவர்களை தயார் செய்கிறோமோ அவற்றை நுணுகி ஆராய்கிறோம். அகந்தையில்லாத அதே நேரத்தில் தமது தேர்வில் முழுதாக 800 மதிப்பெண் வாங்கியவர்களையே 100% நாங்கள் பணியில் அமர்த்துகிறோம். இன்னொரு வகையில் சொன்னால், வேறு எதுவும் செய்ய தகுதியில்லாமல் வருபவர்களே அல்ல. வேறு பணிக்கு செல்ல முழு தகுதி இருந்த போதும் கற்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் வருபவர்களே எங்களுக்கு வேண்டும். இந்த தொழிலை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? நம்மிடம் படிக்க வருபவர்கள் நம் மீது ஒரு புனிதமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நடக்கிறேன். அவர்களது உயர்வுக்கு நாம் உதவ வேண்டும். நம்மை அவர்கள் அணுகத்தக்க எளிமையோடு கனிவாக புரிதலோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய அறிவுக்கு சவால் விட வேண்டும். ஏதோ கைக்குழந்தைகளைப் போல கொஞ்சக்கூடாது. இளம் பருவத்தினராக மதித்து அவர்களின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். உங்கள் நிறுவனம் இப்படி வளரும் என்று நீங்கள் நினைத்ததுண்டா? நிச்சயமாக இல்லை. மிக அமைதியாகத்தான் நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் மன்ஹாட்டன் எங்களை விரைந்து வரவேற்றது. மற்ற டியூட்டரிங் அமைப்புகளை விட இவர்கள் மிக நன்றாக செய்கிறார்கள் என்ற செய்தி வேகமாக பரவியது. எங்களால் சமாளிக்க முடியாத எண்ணிக்கையில் மாணவர்கள் வரத் தொடங்கினார்கள். நாங்கள் பல ஆண்டுகள் வரை மாணவர்களே வேண்டாம் என்று திருப்பி அனுப்பியதுண்டு. இந்த விஷயத்தை சில பத்திரிகைகள் மோப்பம் பிடித்துவிட்டன. சில ஹார்வர்ட் சட்டப்பள்ளி பட்டதாரிகள் சேர்ந்து ஒரு வித்தியாசமான நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஹைஸ்கூல் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவது என்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ் போன்ற சில பத்திரிகைகள் எங்களை பற்றி கட்டுரைகள் எழுதின. இது தேசத்தின் பார்வையை எங்கள் மீது திருப்பியது. மேலும் நிறைய மாணவர்கள் வரத் தொடங்கினார்கள். இதில் இன்னொரு விளைவு என்னவென்றால், உண்மையாகவே கற்பிக்கும் ஆர்வமும் ஞானமும் கொண்டவர்கள் எங்களுடன் சேர்ந்தால் 6 இலக்க சம்பளம் பெற முடியும் என்பதை இந்த கட்டுரைகள் மூலம் அறிந்து கொண்டனர். இன்றைக்கு எங்கள் நிறுவனத்தில் 250 டியூட்டர்கள் இருக்கின்றனர். 175 பேர் மொழிநேர பணியாளர்கள். அவர்களில் டாக்டர்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். கற்பிக்கும் ஒரே ஆவலில் எங்களோடு இருக்கிறார்கள். 6 இலக்க சம்பளம் என்பதை மீடியா பேசியதை பற்றி கூறினீர்கள். அதை சற்று விளக்கலாமா? வால் ஸ்ட்ரீட் சட்ட நிறுவனத்தின் பங்குதாரர்கள் தமது நேரத்துக்கு என்ன கேட்பார்களோ அந்த சம்பள வீதத்தை நாங்கள் கேட்கிறோம் என்பதை இந்த பத்திரிகைகள் வியப்போடு பேசின. அப்படி நாங்கள் கட்டணம் வாங்கியதால் தான் எங்களால் நல்ல சம்பளம் தர முடிந்தது. அதே நேரத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே குறைந்தபட்சம் 20% மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பதென்று வைத்திருக்கிறோம். 25 ஆண்டுகளாக அப்படிப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் வளர்ந்து வந்திருக்கிறது. என் தனிப்பட்ட நேரத்திலும் 20% பணம் கட்ட முடியாத நிலையிலுள்ள மாணவர்களுக்கென்று ஒதுக்குகிறேன். இதுவே இப்போது ஏடி அறக்கட்டளை, ஏடி ஃபவுண்டேஷன் என்னும் அமைப்பாக மாறியுள்ளது. இத்தனை மாணவர்களுக்கு தர்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களே, இவர்கள் எப்படி பிழைக்கிறார்கள் என்று எழுதிய பத்திரிகைகளும் உண்டு. உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் 20% இலவசம் என்று கூறினீர்கள். இன்னும் விரிவாக சொல்லுங்களேன். நான் சொல்லித்தரும் நேரம் முன்கூட்டியே ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதாவது இலவசமோ முழு கட்டணமோ எதுவானாலும் ஒரு குடும்பத்தினர் அழைத்து நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். நிதி உதவி திட்டம் கூட உண்டு. சில நடுத்தர வகுப்பு மாணவர்களுக்கு போதிய ஊக்கம் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து தேவைக்கேற்ப நிதி உதவி தரப்படுகிறது. நான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்றால் 2 வருட காலம் முன்னரே பதிவு செய்ய வேண்டும். அதுதான் வெயிட்டிங் டைம். 8ஆம் வகுப்பில் படிப்பவர் என் வீட்டில் இருக்கிறார். அவர் 10ஆம் வகுப்புக்கு வரும்போது உங்களால் சொல்லித்தர முடியுமா என்று பெற்றோர் என்னிடம் கேட்கும்போது, இருவருக்கும் நேரம் மற்றும் கட்டணம் ஒத்துவந்தால் நான் ஒப்புக்கொள்வேன். நீங்கள் வசூலிக்கும் கட்டணத்தை பற்றிய சில விமர்சனங்களை நான் படித்தேன். ஒரு தொழில்முறை டியூட்டரை ஒரு மிக நல்ல வழக்கறிஞருக்கு இணையாக நான் கருதுகிறேன். கட்டணம் எவ்வளவானாலும் ஒரு பொருட்டல்ல என்று நினைக்கும் 200 குடும்பங்கள் மன்ஹாட்டனில் இருக்கும். நான் அதை தவறாக பயன்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு சிறந்த சட்ட நிறுவனத்தின் பங்குதாரர் என்ன கட்டணம் வசூலிப்பாரோ அந்த அளவே நானும் என்னோடு இருக்கும் சிலரும் பெறுகிறோம். ஆனால் தொடக்க நிலையில் இருக்கும் ஒருவர் அதில் 1/4 பங்குதான் பெறுவார். மதிப்பீடுகள், அனுபவம், மாணவர் பெறும் மதிப்பெண் அதிகரித்தல் என்று பலவற்றை ஆதாரமாக கொண்டே ஒரு டியூட்டரின் கட்டண விகிதம் காலப்போக்கில் அதிகரிக்கிறது. சில சமயம் உயர்ந்த கட்டணத்தோடு என்னை தொடர்புபடுத்தி பேசுவது எனக்கு நேரிடலாக இருந்தது. ஆனால் மேலான அறிவித்திறன் கொண்டவர்கள் தம் குடும்பத்தை பராமரிப்பதற்காக கல்வித்துறையை விட்டு வேறு துறைக்கு போகாமல் தக்க வைப்பது முக்கியம் என்று எண்ணுகிறேன். ஜோசப், ரவி பொப்பண்ணா, பார்க்க பெட்டி செய்திகள் போன்ற அபார திறமை கொண்டவர்களை எங்கள் முயற்சியில் பங்கேற்க செய்ய வேண்டுமென்றால் அதற்கான சம்பளம் கொடுத்தாக வேண்டும். அவர்கள் பேராசை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்களும் நல்லபடியாக குடும்பத்தை நடத்த வேண்டுமே. கல்வியை பொதுவில் வைத்தல் என்று பேசுகிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பாடநூல் கையேடுகளை தயாரிக்க வருடத்துக்கு 2 மில்லியன் டாலர் செலவழிக்கிறது எங்கள் நிறுவனம். தேசத்திலேயே சிறந்த வல்லுநர்கள் அவற்றை தயாரித்திருக்கின்றனர். அதை கொண்டு போய் இன்டர்நெட்டில் போட்டால் அது உடனடியாக களவாடப்படும். போட்டி நிறுவனங்கள் எங்கள் பெயரை கூட சொல்லாமல் பயன்படுத்திக் கொள்வார்கள். மற்றொன்று, நாங்கள் நல்ல சம்பளம் கொடுக்கிறோம், நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் லாபத்தின் பெரும்பகுதியை அறக்கட்டளை வழியே பொது சேவைக்கு பயன்படுத்துகிறோம். பெரிய மேதைகள் உங்கள் நிறுவனத்தில் சேருகிறார்கள், அவர்கள் மாணவர்களின் தரத்துக்கு இறங்கி படிப்பிப்பது எப்படி? இறங்கி என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். நான் ஒரு மாணவருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் கீழே இறங்குவதாக நினைப்பதில்லை. அவரும் நானும் ஒரே முயற்சியில் பங்காளிகள். மாணவர் தனது அறிவு வளர்ச்சியின் திருப்பு முனை கட்டத்தில் இருக்கலாம், ஆனால் அவரும் புத்திசாலிதான். அவரை மதித்து அவரது அறிவை தூண்டி ஊக்குவித்து மேலேற்ற விரும்புகிறேன். நான் அவரை பதட்டமில்லாமல் ஜாலியாக படிக்க வைக்க விரும்புகிறேன். நானும் மகிழ்ச்சியானவன். முகத்தில் சிரிப்பு இருந்தால் அவன் நன்றாக படிப்பான் என்பது எனக்கு தெரியும். எனவே அவனிடம் ஜோக் அடிக்கிறேன். உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்கள் என்று யாரை சொல்வீர்கள்? இது ஒரு அமைப்பு ரீதியான வெற்றி. உதாரணமாக, எங்களுடைய 25வது ஆண்டு விழா கொண்டாட்டம் நியூயார்க்கில் நடந்தபோது அட்வான்டேஜ் டெஸ்டிங்கில் முக்கியமானவர்களுக்கு நான் நன்றி சொல்லத் தொடங்கி பட்டியல் 50 பேரை தாண்டிவிட்டது. எனக்கு ஒரு திறமை இருக்கிறது என்றால் அது திறமையானவர்களை சரியாக பார்த்து பிடிப்பதுதான். என்னை விட மிக திறமை வாய்ந்தவர்கள் என் நிறுவனத்தில் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ரவி பொப்பண்ணா நம் நாட்டவர் என்பதால் எனக்கு அவரை பற்றி மிக பெருமை. அவரளவு கெட்டிக்காரர்கள் 2-3 பேர் தான் இருக்க முடியும், ஆனால் அவர் மிக அடக்கமானவர். அது ஒரு அபூர்வமான கலவை. வெற்றி பெற்றவர்கள் பலரும் அகந்தையை வளர்த்து கொண்டு விடுகிறார்கள். நான் அப்படி இருப்பதாக என் மகள்கள் சொல்கிறார்கள். சமுதாயத்தின் பல படிகளில் இருப்பவர்கள் தலைமை இடங்களை அடைவது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அது மிகவும் முக்கியம். நான் நியூயார்க்கின் குயின்ஸ்லாந்தில் வளர்ந்தேன். பல இனத்தவர்களும் நாட்டவர்களும் கலந்த கதம்பமான சமுதாயம் லாஸ் ஏஞ்சலஸ் போலவே. நான் படித்த ஐக்கிய நாடுகள் பள்ளியும் அப்படித்தான். பல பார்வை கோணங்களை இங்கெல்லாம் காண்கிறோம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று கருதுபவை அப்படி தோன்ற காரணம் அவற்றை தீர்க்க முயலும் எல்லோரும் ஒரே கோணத்தில் பார்ப்பதுதான். வெவ்வேறு பின்னணி கொண்டவர்கள் ஒரே மேஜையில் அமரும் போது புதிய பரிமாணங்கள் தெரிய வருகின்றன. பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்பு ஏற்படுகிறது. என் நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 மில்லியன் பிரதிகள் விற்கும் லண்டன் ஈவினிங் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை சமீபத்தில் ஒரு கட்டுரை வெளியிட்டது. லண்டனில் மிகப்பெரிய டியூட்டரிங் நிறுவனம் நடத்தும் ஒருவர் நியூயார்க் வந்து இங்குள்ள பல தனிக்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களை பார்த்து பேசியிருக்கிறார். அவர்கள் எல்லோருமே அட்வான்டேஜ் டெஸ்டிங் தான் முன்னணி நிறுவனம் என்று கூறியுள்ளனர். சீனர், கொரியர், வெள்ளை ஆண்கள், இந்திய பெண்கள் என்று இத்தனை வேறுபட்ட பின்னணியினர் பணியாற்றுவது எம் நிறுவனத்தில்தான். எங்களது கலாச்சார பார்வைகள் மாறுபட்டாலும் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றுபடுகிறோம். இந்த அபூர்வமான சேர்க்கையால் தேசம் பலனடையும். அட்வான்டேஜ் டெஸ்டிங்கின் மைய பண்பு என்று எதை சொல்வீர்கள்? மரியாதை. மாணவருக்கு, பெற்றோருக்கு, சக பணியாளருக்கு, கல்விக்கு, நூல்களுக்கு, செய்யும் தொழிலுக்கு மரியாதை தருவது. இதை என் பெற்றோரிடம் கற்றேன். அச்சடித்த தாள் மீது கால்பட்டால் இந்தியர்கள் என்ன செய்கிறோம்? உடனே அதை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பு கோருகிறோம். அதுபோன்ற என் இளமை கால நினைவுகள் நமது இந்திய கலாச்சாரத்தின் அங்கமாகும். மரியாதை தருவது என் நிறுவனத்தின் மைய பண்பு. 2வதாக சொல்ல வேண்டுமானால், செய்வதை செம்மையாக செய்தல். நாங்கள் யாருடனும் போட்டி போடுவதில்லை. எங்கள் தரத்தை மேலும் மேலும் உயர்த்தவே நினைக்கிறோம். யாரையும் விட மிக உயரத்தில் எங்கள் செயல்திறன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். மன்ஹாட்டன் தலைமையகம் நம்பர் 1 இடத்தை வகிக்கிறது. லாஸ் ஏஞ்சலஸ் செஞ்சுரி சிட்டியில் அதிவேகமாக வளர்கிறது. இப்படி பல இடங்களை குறிப்பிடலாம், ஆனால் நாங்கள் விளம்பரம் செய்வதில்லை. 3வதாக சொல்வதானால், ஆணவம் இல்லாமை ஆனால் தன்னம்பிக்கை உண்டு. 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலைக்காக ஒருவரை பேட்டி கண்டேன். ஏல் பல்கலையில் 1வதாக வந்தவர். என்னை விடவும் கெட்டிக்காரர். பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கேட்டார், சேர்ந்த பிறகு எப்படி என்று. நாங்கள் உங்களுக்கு ட்ரெய்னிங் தருவோம். உதாரணமாக, நீங்கள் சாட் பயிற்ற போகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு ட்ரெய்னிங் உள்ளது. பல மாதம் கழித்து தான் நீங்கள் களத்தில் இறங்குவீர்கள் என்று கூறினேன். சாட்டில் முழு ஸ்கோர் வாங்கினவன் தான் எனக்கு ட்ரெய்னிங்கா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் அந்த இளைஞர். மிகுந்த மரியாதையோடு நான் இந்த பேட்டி முடிந்தது என்று கூறினேன். நாம் மார்க் வாங்குவது வேறு, மற்றவருக்கு எப்படி மார்க் வாங்குவது என்று சொல்லிக் கொடுப்பது வேறு. இதில் ஆணவம் உதவாது. நீங்கள் வேலைக்கு எடுக்கும் படிகளை சொல்லுங்கள். அவர்கள் எழுதிய எல்லா டெஸ்ட்களிலும் 800க்கு 780க்கு மேல் வாங்கியிருக்க வேண்டும். அவர்களுடைய ரெசியூமே மற்றும் கவரிங் லெட்டர் பிழையற்றவையாக இருக்க வேண்டும். எங்கள் நிறுவனத்தில் முதல்நிலை பேட்டிகள் இரண்டிலும் உயர்ந்த கிரேடு வாங்கியிருக்க வேண்டும். பிறகுதான் நான் அவர்களை சந்திப்பேன். 1000 பேர் விண்ணப்பித்திருந்தால் என்னிடம் 50-60 பேர் வருவார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடனும் நான் 1 மணி நேரம் செலவிடுவேன். அந்த நேரத்தில் அவர்களை சரியாக புரிந்து கொண்டு விட முடியும். உங்கள் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் என்னென்ன? அட்வான்டேஜ் டெஸ்டிங் ஃபவுண்டேஷன், 501(c)(3), வரிவிலக்கு பெற்ற பொது சேவை அமைப்பு. அதிகம் வெளிவராத சிறுபான்மையினரை தலைமையிடத்துக்கு கொண்டு வருவதில் எங்கள் அறக்கட்டளைக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், ஹிஸ்பானிய அமெரிக்கர்கள், ஆதிக்குடி அமெரிக்கர்கள் என்று இப்படி பின்னடைந்த சமூகத்தினருக்கு நாங்கள் உதவுகிறோம். ஏன், சமூக பொருளாதார நிலையில் பின்தங்கி இருந்தால் நாங்கள் ஆசிய அமெரிக்கருக்கும் வெள்ளை அமெரிக்கருக்கும் கூட உதவுகிறோம். எங்கள் அறக்கட்டளை பல்கலைக்கழகங்களுடன் சேர்ந்து சில செயல்பாடுகளை மேற்கொள்கிறது. உதாரணமாக, MIT-யுடன் சேர்ந்து நடத்தும் மேக் பிரைஸ் ஃபார் கேர்ள்ஸ். இதை தொடங்க காரணம் என்னவென்றால், அமெரிக்காவில் கணிதத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையே பெருத்த வேறுபாடு இருந்தது. ஆசியாவில் அப்படி இல்லை. அறிவுத்திறன் கொண்ட மாணவிகளின் கணித அறிவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இது எங்களுக்கு உணர்த்தியது. MIT-யின் தலைவர் வந்து மாணவிகளிடம் இதில் பங்கேற்க சொல்லி பேசுகிறார். கடைசியில் MIT அரங்கத்தில் நாங்கள் பரிசு வழங்கும் விழாவை நடத்துகிறோம். இது ஒரு உதாரணம். இதுபோல ஹார்வர்ட் சட்டக்கல்லூரி, NYU சட்டக்கல்லூரி, ஏல் மருத்துவக் கல்லூரி, பிரின்ஸ்டன் பல்கலை இவற்றோடும் இணைந்து நிகழ்வுகளை நடத்துகிறோம். இவற்றை நடத்த ஒரு காரணம் உண்டு. டெஸ்டுகளில் உயர்ந்த மதிப்பெண் பெறுவது ஒரு தந்திரம் அல்ல, அதற்கு நெடுங்கால கல்வி முறை தயாரிப்பு வேண்டும் என்பதுதான் அது. இந்த கல்லூரிகளுடன் பார்ட்னர் புரோகிராம் எப்படி சாத்தியமாயிற்று? நாங்கள் அவர்களிடம் போய், உங்களை போன்ற நுழைய கடினமான கல்லூரிகளில் பின்தங்கிய சமூகத்தினர் சேருவதற்கு உதவ விரும்புகிறோம், நீங்கள் அந்த திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கூறுவோம். நாங்கள் ஏதோ இந்தியர்களுக்கு உதவ நினைக்கவில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்னரே ஹார்வர்டிலும் பிரின்ஸ்டனிலும் இந்திய பின்னணி உடையவர்கள் இருந்தார்கள். அதில் நான் ஒருவன். இன்றைக்கு பிரின்ஸ்டன் நுழைவு வகுப்பில் பார்த்தால் இந்திய பின்னணி கொண்டவர்கள் 50 பேர் இருப்பார்கள். கருப்பர், வெள்ளையர், பழுப்பு நிறத்தவர், மஞ்சள் நிறத்தவர், ஹிஸ்பானியர், ஏழைகள், எவருக்கு இந்த கல்லூரிகளில் சேர வாய்ப்பு இல்லையோ அவருக்கெல்லாம் நாங்கள் உதவ நினைக்கிறோம். அதற்காகவே இந்த பார்ட்னர்ஷிப் திட்டங்கள். இவற்றால் நாங்கள் வருமானம் பெற நினைக்கவில்லை. செலவுதான். ஆண்டுக்கு சுமார் $2 மில்லியன் வரை இவற்றுக்கு செலவு செய்கிறோம். இந்திய குழந்தைகள் படிப்பில் வெகு சுட்டி, தலைமை பண்புகளில் அவர்களுக்கான சவால்கள் என்னென்ன? ஒரு இந்தியன் என்ற முறையில் எனது அனுபவத்திலிருந்தே சொல்கிறேன், கடினமாக உழைக்கும் ஒரு இந்திய சிறுவனை விட கெட்டிக்காரர் உலகிலேயே யாரும் கிடையாது. மிக திறமையும் அறிவும் கொண்டவர்கள். அவர்களுக்கு சில அடிப்படை விஷயங்கள் சொல்லித்தர வேண்டும். பெரியவர்கள் பேசும்போது கூச்சத்துடன் வேறு பக்கம் பார்க்காதே, கண்ணை பார் என்பது போல தன்னம்பிக்கை, மேடை பேச்சு, தலைமை பண்பு என்று இவற்றை சொல்ல வேண்டும். கணினி கிளப், செஸ் கிளப், கணித கிளப் தவிர பிறவற்றிலும் ஈடுபாடு கொள் என்று சொல்ல வேண்டும். அமெரிக்காவில் தெளிவாக எழுதுவதும் பேசுவதும் விவாதிப்பதும் மிக அவசியம். நம் குழந்தைகள் நிறைய எழுத வேண்டும். இவற்றில் நல்ல பயிற்சி பெற்றால் நமது சமூகம் இன்னும் உயரும். இந்தியர்கள் வெறும் கணித புலிகள் என்றும் நிலை மாறி நம்மில் பலர் CEO-களாக வருவதை பார்க்க முடிகிறது. இந்த மாற்றம் நல்லது.
உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் இல்லையா?
ஆமாம், நான் வளரும் பருவத்தில் என் அப்பா என்னை எதிலுமே சிறந்தவன் என்று நினைத்து கொள்ள விடவில்லை. அந்த நாளில் நான் SAT தேர்வில் கணிதத்தில் 800 மார்க்கும் ஆங்கிலத்தில் 760 மார்க்கும் வாங்கினேன். வேர்பலில் ஏன் மார்க் குறைஞ்சு போச்சு என்று மட்டுமே என் அப்பா கேட்டார். வேறு எதுவும் பேசவில்லை. ஆனால் இப்போதுள்ள பெற்றோர்கள் கொஞ்சம் அதிகமாகவே பெருமைப்பட போக குழந்தைகள் தம்மை அந்த பள்ளிக்கூடத்துக்கு கிடைத்த பாக்கியம் என்று எண்ணி விடுகிறார்கள். அதையும் தவிர்க்க வேண்டும். உண்மைதான், அது நல்லது என்றுதான் நினைக்கிறேன். நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், சுயமாக போவதற்கு முன்னர் பொறுப்புகளை ஏற்க பழக வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவருடைய பாணியில் மிக அதிகம் நானும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என் மனைவி அமெரிக்க பின்னணி கொண்டவர். ஆனாலும் எங்கள் மகள்களை நாங்கள் கண்டிப்புடன் வளர்க்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கண்டிப்பு என்றால் வார நாட்களில் அவர்கள் இஷ்டத்துக்கு தோழி வீட்டில் ஸ்லீப் ஓவர் என்று போக முடியாது. கட்டுப்பாடான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. 18 வயது வரை அந்த வரம்புக்குள் அவர்கள் நிற்க வேண்டும். சில காலத்தில் குழந்தைகள் பெற்றோர்களின் விதிகளை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். அது நல்லதுதான். அதற்கு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பெற்றோர்கள் சர்வாதிகாரிகளாக நடக்கக்கூடாது. கண்டிப்பு என்பது இம்சை செய்வதில்லை. அடுத்த இதழில் முடியும். பெட்டி செய்திகள். ஹார்வர்டில் படித்துவிட்டு
25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் டியூட்டரிங் கம்பெனி தொடங்கிய காலம் அது. என்னோடு படித்தவர் ஒருவரை ரெஸ்டாரண்டில் சந்தித்தேன். என்ன செய்கிறாய் என்று கேட்டார். இந்த கம்பெனி தொடங்கியிருப்பதாக சொன்னேன். அவர் சிரித்தார். என்ன, ஹார்வர்டில் சட்டம் படித்துவிட்டு என்ன டியூட்டரிங் சொல்லிக் கொடுக்கிறாய் என்று கேட்டு சிரித்தார். அப்போது என்னுடைய எதிர்வினை என்ன தெரியுமா? முதலில் சிறிதே வெட்கமாக உணர்ந்தேன். ஆனால் அடுத்த நிலைக்கு உயரச் செல்வதற்கான உந்து சக்தியாக அதுவே ஆனது. பெர்க்லி PhD. பெர்க்லி பல்கலையில் கணிதத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருவர் என்னிடம் வந்தார். கணித பாடம் எழுதி தருகிறேன் என்றார். பெர்க்லியின் கணிதத்துறை மிக பெயர் பெற்றது. ஜோசப், பாடம் எழுதி தருகிறேன் என்கிறீர்களே, ஏன் என்றேன். எனக்கு கணிதம் அவ்வளவாக வராது என்று சொல்லி சிரித்தார் அவர். நானும் சிரித்துவிட்டு, என்ன பெர்க்லியில் PhD வாங்கிய உங்களுக்கு கணிதம் வராதா என்றேன். நான் பாடங்களை விளக்கி எழுதுவதில் நான் மிகவும் கெட்டிக்காரன் என்றார். அவர் எழுதிய சிலவற்றை என்னிடம் கொடுத்தார். ஒரு வாரம் அவற்றை பரிசீலித்தேன். உண்மையிலேயே அவர் எக்ஸ்பர்ட், ரொம்ப தரமானவை. அவரை உடனடியாக சேர்த்து கொண்டேன். ரவி பொப்பண்ணா. ரவி AT அறக்கட்டளையின் மேத் பிரைஸ் ஃபார் கேர்ள்ஸ் நிகழ்வுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவரை போன்ற நுணுக்கமான சிந்திப்பவரை, எழுதுபவரை பார்ப்பது அரிது. 22 வயதிலிருந்தே MIT கணினி அறிவியலில் PhD வாங்கியவர். சிறந்த ஆசிரியர் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறார். பிரில்லியன்ட் ஆசாமி. NYU கூரண்ட் இன்ஸ்டிடியூட்டில் கற்பித்தவர். ப்ளூம்பர்கின் தலைமை மென்பொருள் பயிற்சியாளர். ஒரு நாள் என்னிடம் வந்து பாடநூல் துறையில் சேர விரும்புகிறேன் என்றார். நான் அசந்து போய்விட்டேன். எழுதுவதில் அவருக்கு இருந்த அலாதி திறமையை பார்த்தேன். அவர் எங்களோடு சேர்ந்தார். இது ஒரு யுத்தம். ஒரு சிரிப்பான சம்பவம் சொல்கிறேன். பிரின்ஸ்டன் ரிவ்யூ தெரியும் அல்லவா? அதை தொடங்கியது என் வகுப்பு தோழரான 1981 ஜான் காட்ஸ்மன். ஒரு நாள் எனது பொதுக்கூட்டம் ஒன்றில் ஒரு 25 வயதுள்ள ஒருவர் வந்து தான் ஒரு தந்தை போல கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தார். பிரின்ஸ்டன் ரிவ்யூவின் தனி டியூட்டரிங் பிரிவின் தலைவர் என்று தெரிய வந்தது. உடனே நான் ஜான் காட்ஸ்மனை ஃபோனில் அழைத்து இதை பற்றி கேட்டேன். ஆமாம், நான் தான் அனுப்பி வைத்தேன், விவரமாக கேட்டுக்கொண்டு வர சொன்னேன் என்றார். ஜான், நீ என்னை கூப்பிட்டு சொன்னால் நான் அழைப்பு அனுப்பியிருப்பேனே, இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டேன். இல்லையப்பா, இது ஒரு யுத்தம் என்றார். இது அமெரிக்க மனப்பான்மை, இது எனக்கு பழகவில்லை. அமைதி பிரியரான ஐக்கிய நாடுகளில் பணிபுரிந்த தந்தை என்னை வளர்த்தார். UN பள்ளியில் 13 ஆண்டுகள் படித்தேன். எனக்கு யுத்தம் என்ற சொல் விருப்பமானதல்ல.